ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எந்த அடிப்படையிலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஆரம்பமாகின்றது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். அவர்களுடைய தேவைகளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அவர்களுடைய வேலைகளும் அவர்களுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் எவ்விதமாக அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதிலும் அவர்களுடைய வாழ்க்கை அமைகின்றது, வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் பொழுது தொடங்குகின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை தொடங்குவது என்னுடைய வேலைகளை நான் எப்பொழுது ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது தொடங்குகின்றேன். கருவாக நான் இருக்கும் பொழுது எப்படி தொடங்கினேன், யார் தொடக்கியது, யார் வளர்த்தது, யார் உணவளித்தது, அந்த கருவறையில், கருப்பான அந்த அறையில், இருளடைந்த அந்த அறையில், ஒளியும் இல்லாமல், தண்ணீரும் இல்லாமல், காற்றும் இல்லாமல், நீரும் இல்லாமல், எந்த விதமான நம்முடைய அறிவின் அடிப்படையிலான வாழ்க்கை அடிப்படை தேவைகள் எதுவுமின்றி எவ்விதமாக நாம் வளர்க்கப்பட்டோம், முழுமையான வளர்ச்சியாக. இதில் நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய பெற்றோர்களின் காரியம் இது சம்பந்தமாக என்ன, வயிற்றில் அந்த குழந்தை வளரும் பொழுது நிச்சயமாக பெற்றோர்களுக்கோ அல்லது யார் வளர்கின்றார்களோ அவர்களுக்கோ எந்த காரியமும் இல்லை. அவர்கள் அந்த கருவறையில் இறைவனுடைய அனுமதியை கொண்டு படைக்கப்படுகின்றார்கள், ஊட்டப்படுகின்றார்கள், வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதெல்லாம் அல்ல, படைக்கப்படுகின்றார்கள். படைப்பு என்பது பரிபூர்ணமானது. அந்த படைப்பு ஆரம்ப முழுதலாகவே முழுமையான படைப்பாக இருக்கின்றதை தவிர அரைகுறை படைப்பாக அமைந்து கடைசியில் அது உருவமாக ஆகும் பொழுதுதான் இந்த படைப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை விட அதற்கு முன்பாகவே அது நிகழ்ந்து விட்டது. இவ்விதமாகத்தான் அந்த படைப்பு அமையும் என்று. நமக்கு அந்த குழந்தை கருப்பா சிகப்பா தெரியாது, அதனுடைய வளர்ச்சி என்ன என்று தெரியாது, எந்த அளவுக்கு அதனுடைய முதிர்ச்சி என்பது தெரியாது, அதனுடைய மனநிலை என்ன என்பது தெரியாது, அது எவ்விதமாக வளரும், எந்த நன்மைகளை கொண்டு அது வாடும், எந்த தீமைகளை கொண்டு கஷ்டப்படும் எதுவும் தெரியாது. ஆனால் முழுமையான வளர்ச்சியடைந்த ஒரு பக்குவமான நிலையில் நமக்காக அது பிரசவிக்கப்பட்டு நம் கைகளில் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒப்படைத்து அந்த நாள் முதலாகவே உங்களுக்காக பாலும் சுரக்க ஆரம்பிக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை பற்றி அறியக்கூடிய அறிவும் கிடைக்கின்றது. ஒவ்வொரு அடுக்கைக்கும் ஒவ்வொரு செய்தி இருக்கிறது, ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு செய்தி இருக்கின்றது, ஒவ்வொரு முகத்தினுடைய தன்மைக்கும் ஒரு செய்தி இருக்கின்றது. அது நமக்கு அறிவிக்கின்றது அதனுடைய கண்கள் மூலமாக, நம்முடைய கண்கள் மூலமாக அதற்கு செய்தி பரவுகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அறிய ஆரம்பிக்கின்றது. சுற்றிலும் உள்ள மனிதர்களுடைய கண்களின் அடிப்படையில் வாய் வார்த்தைகள் அதற்கு புரியாது, பாஷைகள் புரியாது. இனிமேல் தான் அந்த பாஷைகள் வெளியாக ஆரம்பிக்கும். அதற்கு முன்பாக அதனுடைய உள்ளம் பரிபூர்ணத்துவத்தில் இருக்கின்றது, எதனையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி. கண்களை பார்த்து தாயினுடைய செய்தி, வார்த்தைகள் தான் கிடையாது. அந்த கண்களின் செய்தியை நாம் உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் அந்த உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் வெளிப்படக்கூடிய செய்தி. நான் கோபமாக இருக்கின்றேன், உன் மீது அன்பாக இருக்கின்றேன், உன்னை மிகுதியாக பிடித்திருக்கின்றது, பிரியத்துடன் இருக்கின்றேன், அவ்வளவும் அந்த குழந்தைக்கு செய்தியாக. அதை கொண்டு அது வழிநடக்கின்றது, புரியக்கூடிய சக்தி, தவறு சரி என்பதை புரிகின்றது. இதெல்லாம் போக போக புரிகின்றதா, ஏற்கனவே புரியக்கூடிய சக்தியை வைத்திருக்கின்றன? நிச்சயமாக அந்த சக்தியை வைத்திருக்கின்றான். மனிதர்கள் அடிப்படையிலான அந்த பரிமாற்றங்கள், நான் என்ன நினைக்கின்றேன் என்பதை அதற்கு புரிய வைப்பதற்கும் வார்த்தைகளை உபயோகிக்கின்றோம். கண்கள் அதற்கு முன்பாகவே நான் யார் என்பதை மக்களுக்கு அறிவித்துவிடுகின்றது, நான் எந்த விதமான மனநிலையில் இருக்கின்றேன் என்பதையும் அறிவித்துவிடுகின்றது. ஒருவருடைய செயல் முக்கியமா, பேச்சு முக்கியமா, அவருடைய மனதினுடைய தன்மை முக்கியமா? அவர்களுடைய மனதின் செயலாற்றல் ஒன்று இருக்கின்றது, அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்கள் கைகளினால் செய்யக்கூடிய அவர்களுடைய செயலாற்றல் இருக்கின்றது. இந்த இரண்டும் வெவ்வேறானது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் தான் நினைப்பதை, எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளை கொண்டு வடிவமைக்க முடியாது. எனவே நான் உங்களுடன் பேசும் பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து பேச வேண்டுமே தவிர, நான் கற்றுக்கொண்ட பாஷைகளிலிருந்து பேசுவது என்பது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஊட்டமாக அமையாது. நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். அந்த உள்ளம் ஆம் நம்பிக்கை வேண்டும் என்றும் அறிகின்றது. நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்பது பொதுவான மறை. அவ்வப்பொழுது நாம் நினைவூட்டப்படுகின்றோம் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என்று. அதற்கு முன்பாக நம்பிக்கை இருந்தது, அது இழந்து விட்டோம். இழந்த பின்னர் அதை நாம் மீட்க வேண்டும். நம்பிக்கை என்பது என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. நம்பிக்கை என்பது நான் நடக்கும், எப்படியோ ஏதோ ஒன்று நடத்தும், நாளைக்கு நல்லபடியாக விடியும், நாளைக்கு அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படும், நாளைக்கு அவன் புரிந்து கொள்வான், இன்று அவன் சுட்டித்தனம் செய்கின்றான், போக போக அவனுடைய வளர்ச்சி அவனுக்கு முதிர்ச்சியை கொடுக்கும், அவன் நல்லபடியாக வாழ்வான். எல்லாமே நாளைய வாழ்க்கையை பற்றி நாம் நம்புகின்றோம். நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லும் பொழுதே நம்மிடம் இல்லை என்பது பொருள். அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சக்தியோ ஆற்றலோ இல்லை, ஆனால் விருப்பம் கொடுக்கப்பட்டுவிட்டது. அந்த விருப்பத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த விருப்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய செய்திகள் உள்ளத்தில் அறிவிக்கப்படும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும், எப்படி ஒரு குழந்தைக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி உனக்கு உணவு வேண்டும் என்று, ஆனால் அது கத்தும் பொழுது அந்த பாஷை நமக்கு உணவு வேண்டும் என்பதையும் அறிவிக்கின்றது. மற்ற பல விஷயத்துக்கும் அது கற்றும் நமக்கு தெரியாது. உணவை கொடுத்த பிறகு அது அமைதியாகிவிடும். இன்னும் பல விஷயங்கள் அதற்கு இருக்கின்றது, என்ன தேவை என்பதை நமக்கு அறிய மாட்டோம். நாமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உணவு கொடுத்து விட்டோம், அது மட்டும்தான் அது கத்தியது என்று இல்லை. இன்னும் என்னென்ன அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, வளர்ந்துவிட்ட நிலையில் நமக்கு என்னென்ன அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவும் அதற்கும் அறிவிக்கப்படுகின்றது. அதற்கு மேலாக நாமோ நம்முடைய அறிவின் அடிப்படையை கொண்டு தான் வாழ்கின்றோம். இதில் எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மேல் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். எனக்கு தெரிந்த அளவுக்குத்தான் வாழ்க்கையை தேவையில்ல, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தின் மீது நான் நம்பிக்கை கொள்வதோ அதனை நான் வாழ வேண்டும் என்று விரும்புவதோ வெறும் கற்பனையானது. அந்த கற்பனை நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்று நாம் அவற்றை புறக்கணித்து விடுவோம், அலட்சியப்படுத்தி விடுவோம். நாம் இப்படி அறியிருக்கின்றோம், நாம் உடல் ரீதியான வாழ்க்கையை வாழ்கின்றோமா? உடல் என்பது பொருள்கள், உடலும் சேர்ந்து, அல்லது உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த ரீதியில் வாழ்கின்றோமா, அல்லது உணவு வேண்டும் என்ற அந்த ரீதியில் வாழ்கின்றோமா, அல்லது மனம் எனக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ரீதியில் வாழ்கின்றோமா? மனதின் அமைதியும் மனதின் அழகான எண்ணங்களில் வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் எனக்கு வேண்டும் என்று விரும்புவோமா? அதை தவிர்த்து உயிர், உடல், பொருள்கள் அவ்வளவும் எனக்கு வேண்டும், நிரப்பமாக வேண்டும், மனதை தவிர்த்து என்று நாம் வாழ விரும்புவோமா? இவ்வளவுமே நமக்கு ஒரு அடிப்படையான ஞானங்களாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் படிப்பறிவுக்கள் எப்பொழுது நுழைந்தோமோ, அதாவது எழுத்து அடிப்படையான பொருள் அடிப்படையிலான அந்த வாழ்க்கைகள் எப்பொழுது நுழைந்தோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கெட ஆரம்பிக்கிறது. மிக உயர்வான அந்தஸ்திலிருந்து மிக தாழ்வான நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை இறங்க ஆரம்பிக்கின்றது. என்னுடைய அறிவு வேலை செய்கின்றது. நான் பார்த்ததிலிருந்து கேட்டதிலிருந்தும் இந்த 5 பலன்களை கொண்டு நான் எதை அறிந்திருக்கின்றனோ இது மட்டும்தான் வேலை செய்கின்றது. அதுவோ நம்முடைய எண்ணங்களுக்கு ஒருபோதும் ஒத்து வராது. எப்படி என் அறிவை கொண்டு என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உணர்வை நான் முழுமையாக வார்த்தைகளால் வடிவமைத்து விளக்கிவிட முடியாதோ? சோகமாக நான் இருக்கின்றேன் என்றால் அந்த சோகத்தை நான் என்னுடைய வார்த்தைகளால் வடிவமைத்து உங்களையும் அதே சோகத்தை உணரும்படி செய்துவிட முடியாது. கண்களிலிருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆம், மிகவும் சோகமாக இருக்கின்றான், அது ஒரு உணர்வாக இருக்கும், அதை நீங்கள் வெளிப்படுத்தவும் முடியாது, அதை உணரத்தான் முடியும். ஒவ்வொருவருக்கும் உணர்வு என்பது இருக்கின்றது. அந்த உணர்வு அவர்களுக்கு மட்டுமே உரியதை தவிர அதனை அவர்கள் பிறருக்கு வெளிப்படுத்த முடியாது. அந்த உணர்வை கொண்டு நீங்கள் வாழும்பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகைகளில் முன்னேறி கொண்டு செல்லும். உணர்வு உணர்ச்சிகளாக மாறிவிட்டால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இல்லை. உணர்ச்சிகள் என்னுடைய அறிவின் அடிப்படையிலிருந்து, இந்த 5 புலன்களின் அடிப்படையிலிருந்து நான் அறியக்கூடியவை. இவை அனைத்துமே உண்மைக்கு புறம்பானவை அல்லது உண்மைக்கு நிகரானவை இல்லை. என்ன விரும்புகின்றனோ அதை விட தரம் தாழ்ந்தது, ஆகத்தரம் தாழ்ந்தது, பூமியின் அடிப்படையை சார்ந்தது. நானும் நிமிர்ந்து நிற்கக்கூடியவன், பூமியோடு பூமி வயிற்றில் நான் நடந்து பூமியில் ஊர்ந்து சென்று பூமியில் இருப்பவற்றை நான் என்னுடைய உணவாக அடைந்து வாழ்பவன் இல்லை. ஊர்ந்து திரிபவன் அல்ல, அலைந்து திரிபவன் அல்ல, 4 கால்களால் அலைந்து திரிபவன் அல்ல, மனிதனாக நிமிர்ந்து நிற்கக்கூடியவன். என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும் என் மனதிற்கேற்ப இயங்க வேண்டும், என் மனம் அதனை அடைய வேண்டும். இறைவனுடைய வாக்கு, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நீங்கள் உணவளிக்கப்படுகின்றீர்கள். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிக்கப்படுகின்றீர்கள் என்பது அதனுடைய பொருள், நீங்கள் உயிர் வாழ்விக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்விக்கப்படுகின்றீர்கள். வானங்களும் பூமியும் இணைந்தது உலகம். பூமியின் மீது மட்டும் நான் வாழ்பவன் அல்ல, மனிதனாக இருப்பவன். மற்ற ஜீவராசிகள் அனைத்தும் பூமியின் அடிப்படையை ஒட்டி வாழ்கின்றன. மனிதன் மட்டும்தான் வானங்களிலிருந்தும் அவனுடைய முதல் மூச்சு கிடைக்கப்படுகின்றது, முதல் உயிரோட்டம் கிடைக்கப்படுகின்றது. எண்ணங்கள் உருவாகின்றன, அந்த எண்ணங்கள் பூமியில் கிடையாது. இனிதான் அது உருவாக வேண்டும். அது என்னுடைய லட்சியமாக நான் கருதுகின்றேன். அதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன். விருப்பங்கள் அவ்வளவும் இங்கே இருக்கின்றது, மனதில் இருக்கின்றது. அந்த மனதை கொண்டுதான் மனிதனாக நான் வாழ முடியும். மனதை விட்டுவிட்டு மூளையை கொண்டு வாழும்பொழுது மிருகமாக மாறுகின்றேன். மிருக அடிப்படையில் நான் வாழ வேண்டும். மனிதனுக்குரிய அந்தஸ்து கிடைக்காது. இப்பொழுதும் நாம் கூறுவோம், நமக்கு இந்த அரசாங்கங்கள்லாம் அவர்கள் முதலாளிகளாகவும் நம்மை ஒரு புழுப்பூச்சிகளை போன்று நடத்துகின்றார்கள். ஒரு நாயை கூட நல்லபடியாக மதிக்கிறாங்க, நம்மளை மதிக்க கிடையாது. நமக்கு அந்த உரிமை கூட கொடுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், மூளையை கொண்டு வாழ்வதன் காரணமாக. மூளையில் இருப்பதெல்லாம் இந்த ஐந்து பலன்களுடைய அறிவு, கிரகிக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட அறிவு, அனுபவித்த அறிவு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி, நாளைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை விட்டு சிறப்பாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியானால் என் மனம் சார்ந்த வாழ்க்கையை நான் இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை. என் மனதிற்கு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கையில் தான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதே தவிர, என்னுடைய அறிவின் அடிப்படையை கொண்டு அந்த என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றுகின்றேன் பொருளின் அடிப்படையிலான வாழ்க்கையாக. உங்களுக்கு வானத்திலிருந்து உணவளிக்கின்றேன் உங்களுக்கு இறைவனுடைய வாக்கு. அந்த வானத்திலிருந்து இறங்கக்கூடியது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த எண்ணம் உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றது. உங்களுடைய தேவை இதுதான் நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் அதை ஒரு கற்பனை போன்று நீங்கள் எண்ணுவீர்கள். பகல் கனவு என்று சொல்வீர்கள். கனவில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் உண்மை. பகலில் நான் கனவு காண்பதும் உண்மை. கனவு முதலில் வாடுங்கள், விரும்புங்கள். தண்ணீர் உங்களுக்கு வேண்டும், காற்று வேண்டும், உணவு வேண்டும். இந்த மூன்றுக்கும் அப்பால் எண்ணம் வேண்டும், சுகமான எண்ணங்கள் வேண்டும். அந்த சுகமான எண்ணம் எப்படி என்றால், நான் இயற்கையில் வாழ்கின்றேன், இயற்கையில் மிக உன்னதமான மிகப்பெரும் படைப்பு மனிதன் படைப்பு, மனிதனை நான் முதல் என்னுடைய இயற்கையாக அமைக்க வேண்டும். சக மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். அந்த மனிதனுடைய சுகம்தான் எனக்கு சுகம் என்பதை உணர வேண்டும். இது இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இயற்கையில் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த இயற்கையில் ஒரு படைப்பாகும். படைத்த படைப்புகளிலேயே வானங்களிலும் சரி பூமியிலும் சரி மிக உயர்ந்த படைப்பு மனிதன் என்பது இது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஞானங்களாக பிறப்பு அதிலிருந்து ஆரம்பமாகின்றது. நான் மனிதன் என்று மிருக சமுதாயம் அல்ல, தாவர சமுதாயம் அல்ல, காட்டு வாழ்ஜாதிகள் அல்ல, நகர வாழ்ஜாதிகள் அல்ல, சோலைவனங்களிலும் பூங்காவனங்களிலும் வாழக்கூடிய வாழ்க்கையை விரும்பக்கூடிய அந்த மகத்துவமிக்க மகத்தான மனிதர்கள், உன்னதமான மனிதர்கள் நீங்கள். படைப்பினங்களில் மிக உயர்ந்த படைப்பு இவையாவும் உங்களுக்காக கண் குளிர்ச்சியையும் மனதின் குளிர்ச்சியையும் கொடுக்க வேண்டும். அவ்வளவும் உங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். உங்களுக்காக வானங்களும் பூமியும் உங்களை சுற்றி சுழல வேண்டும். இரவும் பகலும் உங்களை சுற்றி வர வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை உங்களுக்கு ஏதுவாக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் பொருட்டு. இந்த வாழ்க்கையை நாம் தவறிடுகின்றோம். அறிவின் அடிப்படையை கொண்டு பூமியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டது, கேட்கின்றேன் உங்களிடம் உதவி தாருங்கள் என்று கேட்கின்றேன். பூமியில் கேட்கின்றேன், பொருளை கேட்கின்றேன். சுகமாக வேண்டும் என்பது அருள். அந்த அருள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. நான் டாக்டர்களிடம் சொல்கின்றேன், இறுதியாக எனக்கு டாக்டர்கள் கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது, இனி என்ன? இப்பொழுதும் அதே எண்ணம் தான், வாழ வேண்டும். மனம் சம்பந்தப்பட்டதா, உயிர் சம்பந்தப்பட்டதா, வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா, உடல் பொருள் ஆவி என்று இருக்கக்கூடிய உலகத்தினுடைய அவ்வளவு பொருள் சம்பந்தப்பட்டதா அல்லது மனம் சம்பந்தப்பட்டதா நான் வாழ வேண்டும்? எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், நான் வாழ வேண்டும். ஏதாவது கொஞ்சமாவது சுகம் கிடைக்கும் என்று அவர்களுடைய போதைகளில் நான் ஆழ்ந்திருந்தேன். இப்பொழுது அந்த போதையும் தெரிந்துவிட்டது. இந்த வியாதியை நான் தாங்க முடியாது. இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது நிச்சயமாக சுகமாகவில்லை. இப்பொழுது மனம் நிம்மதி வேண்டுமா, வியாதி போக வேண்டுமா? உங்களிடம் கேள்வி. வியாதி போகாமல் எப்படி மனம் நிம்மதி அடைய முடியும்? இல்லை, மனம் நிம்மதி வேண்டுமா வியாதி வேண்டுமா? எனக்கு வியாதி போக வேண்டும். பகல் நேரம் முழுவதும் ஆகிவிட்டது, இரவு நேரம் வருகின்றது, எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், வியாதியும் இருக்கிறது, தூக்கமும் வரவில்லை. இப்பொழுது என்ன வேண்டும்? வியாதி போக வேண்டுமா, தூக்கம் வேண்டுமா? மனம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். வியாதிதான் போக வேண்டும். அடுத்த நாள் எல்லாரும் தூங்கிவிடுகின்றார்கள். பகல் நேரத்திலும் விழிப்பு, இரவு நேரத்திலும் விழிப்பு. எனக்கு வழி தாங்க முடியவில்லை. மற்ற அனைவரும் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எழுப்ப முடியாது. அவர்களை உதவி தேட முடியாது. பகல் நேரமாக இருந்தாலும் சிலர்களிடம் போய் உதவி தேட முடியும். இப்படி அதுவும் தேட முடியாது. இப்படி நம்முடையது என்ன? வியாதி போக வேண்டுமா, தூக்க வேண்டுமா? கொஞ்ச நேரமாக தூங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்கன்னா நினைக்க மாட்டீங்களா? இப்போ வியாதி முக்கியமா, தூக்கம் முக்கியமா, அமைதி முக்கியமா? மனம் அமைதி அடைந்தால் தூக்கம் கிடையாது. மன அமைதி முக்கியம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள், மன அமைதிக்கு நிகராக உலகத்தில் உள்ள எந்த பொருளும் முக்கியமல்ல என்பது. என்னுடைய பெற்றோர்களும் முக்கியமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் முக்கியமல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் முக்கியமல்ல, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், உறவுகள், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய தொழில், எதுவுமே முக்கியமில்லை. பணம் முக்கியமில்லை. எனக்கு முக்கியம் அமைதி. சமாதானத்தை விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை சமாதானமிக்க பாதைகளில் வாழ்வதற்காக அழைக்கின்றான். அங்கிருந்து வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. மனம் அமைதியடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பத்தான் முடியும். தேட முடியாது. மனிதர்களிடமிருந்து அடைய முடியாது. உலகத்தில் பூமியில் எங்கு அலைந்து திரிந்தாலும் கிடையாது. இப்பொழுதுதான் நாம் வானத்தை நோக்குகின்றோம். பூமி முடிந்துவிட்டது. பூமியில் உள்ள அனைத்தையும் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது வானம் ஒன்றுதான் பாக்கி. இப்பொழுது திரும்புகின்றது வானம். எங்கிருந்து நாம் வானத்தின் பக்கம் திரும்புகின்றோம்? ஏன் திரும்பினோம்? இந்த அமைதியை தேடி வானத்தின் பக்கம் திரும்புகின்றோம். இன்னும் இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய முகத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள். அங்கு அமைதியை நீங்கள் விரும்புங்கள். அங்கு தான் உங்களுக்கு அமைதி வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வானங்களிலோ பூமியிலோ இல்லை. சமாதானம் மிக்க பாதை என் பக்கம் அழைக்கின்றேன். என் பக்கம் திரும்புங்கள். நான் மட்டும்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தும் வானங்களிலிருந்து தான் பூமி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பூமி வானம் பார்த்த பூமி. அவ்வாறு இந்த பூமி வானம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனமும் வானம் பார்க்கட்டும். அந்த வானத்தை நீங்கள் உங்களுக்காக அது இறங்குகிறதா, உங்களுக்காக அது வேலை செய்கிறதா என்பதை பாருங்கள். உங்களுக்காக அது தன்னுடைய காரியங்களை உங்களுடைய சாதகமாக அது இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் விரும்புவதை இறைவன் கட்டளையிடுகின்றான். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன்தான். அங்கிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள், நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை இந்த பூமியின் மீது இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அத்தியாயம் 51:22. உங்களுக்கு சமாதானம் வேண்டும் இங்கு வாக்கு இருக்கின்றது, வேறு எங்கும் கிடையாது. இது அகிலங்களில் பிரதிபலிக்க வேண்டும். அத்தியாயம் 51:22. அகிலங்களில் உங்களுக்காக பிரதிபலிக்க வேண்டும். இந்த அகிலங்கள் உங்களுடைய அடிமைகள் என்பதை அறிய வேண்டும். இவற்றில் ஒன்றை கூட நீங்கள் வழங்கக்கூடாது. அவற்றிலிருந்து அதிலையும் கேட்கக்கூடாது. உள்ளத்தில் நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய விருப்பம் வானங்களில் நிச்சயமாக பதிவாகி இருக்கின்றது. உங்களுடைய விருப்பத்தை அறிவித்தவன் இறைவன். உங்களுடைய இறையை அறிவிப்பவன் இறைவன். இறைஞ்சுவதற்கு தகுதியானவன் இறைவன். அந்த கடந்த மகாசக்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. கடவுள் வாக்காக உருவமாக இல்லை. உங்களுடைய அறிவாற்றலையெல்லாம் கடந்தது அந்த மகாசக்தி. உங்களுடைய அறிவு எல்லாமே பொருள் அடிப்படையில் பார்த்ததையும் கேட்டதையும் கண்டதையும் கேட்டதையும் நம்புவதாக தவிர, உள்ளத்தில் இனி உருவாகக்கூடிய படைக்கிறக்கக்கூடிய நாளை வாழ்க்கையை நிச்சயமாக அறியாதவர்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அறியாதவர்கள் கேடுகள் நடக்க வேண்டாம் என்பது விருப்பம். என்னுடைய ஆசை அல்ல, விருப்பம். ஒவ்வொரு மறு நொடிப்பொழுது மறு மூச்சில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் முற்கூட்டி அறிவிக்கின்றான். உங்களுடைய தேவை இதுதான். அது வாழ்நாள் முழுமைக்கும் தேவை. நிரந்தரமாக நிலைத்து நிற்கக்கூடிய நன்மைகளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நன்மையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்து இருக்க வேண்டும் தேவை. ஒரே மாதிரியான ஜடமான ஒன்றை நாம் விரும்ப மாட்டோம். உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் பொழுது அது மாற்றமடைந்து கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. காற்றுகள் வீசும் பொழுதும் மாறி மாறி வீசுகின்றன. ஒரே மாதிரி காற்று கிடையாது. மழையும் வித்தியாசமானது. தூறலும் சாரலும் மாறி மாறி அடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றங்களில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது. மாற்றங்களில் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையின் பக்கம் நான் இப்பொழுது திரும்ப வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் சதா சர்வ நேரமும் நன்மைகள் வேண்டும், நன்மைகள் வேண்டும். ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்த நிலையில், ஒவ்வொன்றும் நிலைத்திருக்கக்கூடிய நிலையில், எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் எனக்காக சுற்றி சூழ்ந்து வர வேண்டும் என்பதையும் உங்களுடைய மனம் விரும்புகிறது. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பணம் 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 பணம்னு இந்த செத்த பணமாக ஆகி நாம் இதன் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். உங்கள் கால்களுக்கு அடியில் விளைச்சல்கள் ஏற்பட்டுவிடுமானால் பணம் எதற்கு? இந்த பூமி விளைச்சலுக்குரியது, உங்களுடைய வாழ்க்கைக்குரியது, உங்களுடைய அடைக்கலம். இந்த பூமியை மனிதர்கள் வாழ்விடமாக ஆக்கியிருக்கின்றன, வேறு எதனையும் ஆக்கவில்லை. இந்த பூமிக்கு மட்டும் வானங்கள் அவ்வளவு விளம்புகின்றன, வேறு எதற்காகவும் கிடையாது, வேறு எந்த கிரகத்திற்கும் கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனும் கூட கிடையாது, நட்சத்திரங்கள் கூட கிடையாது. அவற்றினுடைய நெருப்பின் சக்தி தொலைவிலிருந்து நமக்கு கதகதப்பை கொடுக்க வேண்டிய நெருங்கி வரக்கூடாது. அவ்விதமாக அமைத்திருக்கின்றான் மனிதனுக்காக வேண்டி. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை அமைத்து அழகானந்த மனதை அமைத்திருக்கின்றான். விரும்புங்கள் என்று நான் சொல்வதை மட்டும் விரும்புங்கள். உங்களுக்காக அகிலங்கள் மாற்றமடையும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், தனித்தனியான உலகம், தனித்தனியான வானங்களும் பூமியும் தனித்தனியான இயற்கையின் சூழல்களும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அமைந்திருக்கின்றது. யாரொருவரும் மற்றவருடைய சூழ்நிலைக்கு நினைக்கிட முடியாது. என் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவோம், என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவோம். எனக்கு யோகம், எனக்கு ஏடரை, உனக்கு எற்ற, எனக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி வானங்களும் பூமியும் ஒன்றாக இருக்கும்பொழுது சூழ்நிலையும் நேரங்களும் எப்படி மாற்றமடைகின்றன? அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகள் மாறுகின்றன. வானங்களில் இருக்கின்றது உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள். அந்த வாழ்வின் ஆதாரங்கள் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை. வாக்களிக்கப்பட்ட அந்த இருதயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கான இயற்கை உங்களை சூழ்ந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு அவநம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கான இயற்கையினுடைய பாதகமான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கின்றன. எந்த நேரமும் மூக்கடைப்பு, எந்த நேரமும் தும்மல், எந்த நேரமும் சளி, எந்த நேரமும் சோர்வு, எந்த நேரமும் எனக்கு களைப்பு, எப்பொழுதுமே எனக்கு ஒரு விரக்தி, கவலைகளும் பயமும், மற்றவர் எந்த நேரமும் சுகம், நம்பிக்கை, சோர்வு இல்லை, களைப்பு தீண்டவில்லை, உற்சாகம், பொலிவு, புத்துயிர், புது உயிரோட்டம், அடுத்தது என்ன என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இந்த இரண்டும் ஒன்று வெவ்வேறா, ரெண்டும் சமமாகமா, சமமாகாதா? எல்லோரும் ஒரே மாதிரி அடுத்தடுத்த இருக்கையில் அமைந்திருக்கின்றீர்கள். வித்தியாசமான வாழ்க்கை. மனதின் சூழ்நிலை இயற்கையின் சூழ்நிலையை மிஞ்சியது. இயற்கையை பார்த்துவிட்டோம், இதை விட அழகு என்ன என்று கேட்கக்கூடியது மனம். மலை உச்சியில் சென்று இயற்கையை பார்க்கின்றோம், இதை விட அழகாக இருக்கின்றதா? அங்கு ஒரு உயரமான இடம் இருக்கிறது. அந்த உயர்வான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உயர்வான இந்த மலை பிரதேசங்களை காட்டிலும் கோபுரத்தின் உச்சியில் சென்று பார்த்தாலும் சரி, அதை விட பெரியது என்ன, அதை விட அழகானது என்ன என்று விரும்பும். ஒவ்வொரு நடிப்படுதும் ஒவ்வொரு முச்சிலும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும். இது உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய இருதயம். இந்த இருதயத்தில் இப்பொழுது நோய், இந்த நோய் நீங்க வேண்டும். இதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருந்தது சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை விட அழகான சுகம் என்ன என்பதை அதை நாம் புறக்கணிக்கின்றோம். ஒரு இயற்கையின் எழிலே பார்த்தால் இதை விட அழக வேண்டும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இதை விட அழகானது வேண்டுமா என்று கேட்கும்பொழுது இதை விட அழகானது வேண்டும், இந்த வாழ்க்கையை போதாது. ஆனால் நாமும் இந்த வாழ்க்கையை பற்றி இப்பொழுது பெருமையை கொண்டிருக்கின்றோம். நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், காரணம் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். இதை தேவை ஒன்றுமே கிடையாது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டவங்கள்ட்ட இயற்கையை மாற்ற முடியாது. இயற்கையை செத்து விட்டது, இனி இயற்கை அந்த செத்துவிட்ட இயற்கையில் வாழ்வீர்கள், அது வாழ்க்கை இல்லை. உங்களுடைய இயற்கையை மாற வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பழையது அல்ல, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல, மாற்றமானது இந்த நிலையை விட அழகானது, இன்னும் சுகத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் உங்களுடைய இருதயத்தில் இறைவன் விதைத்திருக்கக்கூடிய சத்தியமான உண்மை. இதை விரும்புங்கள் அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேய்மானம் கொள்ளுங்கள். படிப்படியாக இறங்குங்கள். அந்த இறக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் மீது இறைவன் இறக்கப்படவில்லை, அன்புள்ளவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான், புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நடிப்பொழுதும் நீங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை விரும்புங்கள். இந்த விருப்பம் எவரிடமும் கிடையாது. ஆகவே கண்கள் காது மூக்கு வாய் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அடிப்படையான ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் இங்கு இருக்கக்கூடிய சுகபோகங்களும் தான் இதை விட அழகானது என்று என்ன வேண்டாம், அவ்வளவும் வீணானது. அவ்வளவே மிஞ்சிய வாழ்க்கை வேண்டும். தனித்தனியே முறையே உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய இயற்கையாக அமையும். அந்த இயற்கையில் தனித்தனி உலகத்தில் வாழுங்கள். ஒவ்வொரு உலகமும் அவ்வளவும் சேர்ந்தது அகிலங்களாகும். அகிலங்களின் இறைவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். படைத்தவன், மாபெரும் படைப்பாளன், மகாசக்தி அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர கதியில்லை. நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவனைத் தவிர கதியில்லை. அவ்விதமாக நிகழும் பொழுது அவனுக்கே எல்லா புகழும், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. இறைவன் ஒருவனுக்கே அனைத்து புகழும். யார் பெருமை கொண்டு விடுகின்றோமோ அன்றிலிருந்து நமக்கு வீழ்ச்சி அடைகின்றது. இதற்கு மேல் எதுவும் கிடையாது. பணிவுடையவர்களுக்கு சிகரங்களில் வாழ்ந்தாலும் அதற்கு மேலும் இருக்கின்றது, அதற்கு மேலும் இருக்கின்றது. உலகங்களுக்கு மேல் அகிலங்கள் அவ்வளவையும் மிஞ்சிய ஒரு உலகம் உங்களுக்காக இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். ஏழு ஏழு உலகங்களும் உங்களுடைய சூழ்நிலையாக அமையும். இது உங்களுக்காக அமைக்கப்பட்டுக்கூடிய வாழ்க்கை. விரும்புங்கள். அத்தியாயம் 51:22. உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டுக்கூடிய ஒரு சிறு எண்ணம் இந்த வாழ்க்கையை விட அழகான வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொருடமும் இருக்கின்றது. கேளுங்கள், வேறு யாராவது கேட்டால் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வேண்டுமா, இதை விட அழகான வாழ்க்கை வேண்டுமா? நிச்சயமாக அடுத்த நிமிடம் மனம் பரிசலும் ஆம் என்று, பெருமை சொல்லும் இதற்கு மேல் என்ன வாழ்க்கை என்று பெருமை கேட்கும். நான் சுகபோகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதற்கு மேல் என்ன வாழ்க்கை என்று கேட்கும். அவர்கள் உள்ளத்தை எப்பொழுது தவறிவிட்டு விட்டார்கள், அவர்களுக்கான ஒரு நேரம் காலம் சூடும் பொழுது எதனை அவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அது வானங்களில் பதியப்பட்டுவிட்டது. அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியில் நமக்கு வாழ்விடமாக அமைத்திருக்கின்றான். இந்த பூமி வானம் பார்த்ததாக இருக்கின்றது. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு விளைச்சலும் வானங்களில் விளைகின்றது. உங்களுடைய எண்ணங்களுக்கு வானங்கள் இருந்து இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு தேவையான தன்மையான அந்த எண்ணங்களுக்கு தொகுதான, அதற்கு பொருத்தமான திருப்பொருத்தமான அந்த நிகழ்வுகள் உங்களுடைய கால்களுக்கு கீழே உங்களை சுற்றிலும் வானங்கள் பூமி வரையிலும் உள்ள அவ்வளவு இயற்கை சக்கரையிலும் இதை ஒன்றிய ஞானங்கள் புதிய ஒரு உயிரோட்டம் முக்கிய அந்த காற்று, அந்த காற்றில் இவ்வளவு சக்திகளும் நிரம்பியிருக்கின்றன. நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக நிச்சயமாக நீங்கள் அமைதியடையுங்கள். உங்களுடைய இருதயத்தில் இல்லாத நன்மை எதுவும் கிடையாது. உங்களுடைய இருதயத்தில் இல்லாத நன்மை எதுவும் கிடையாது. நீங்கள் பின்தங்கிவிட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். இறைவனை மறுப்பவர்களில் நான் முதலாமவனாக ஆகிவிட வேண்டாம். இறையை மறுப்பவனை இறைவன் அறிவித்தானே, அவனையும் சேர்த்து நான் புறக்கணிக்கின்றேன். என்னுடைய உலகத்தின் சுகபோகங்கள் போதும் என்று உங்களுடைய இந்த 5 புலன்களை கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை மிருக வாழ்க்கை. நீங்களும் மனிதர்கள், மனதிற்கு ஒப்புதல் இல்லாத வாழ்க்கையை வாடும் பொழுது உங்களுடைய உயிரோட்டம் குறைந்து கொண்டு வரும், உங்களுடைய நோய்கள் உருவாகும். எந்த ஒன்றுமே நிலைத்திருக்காது, அவ்வளவும் அடியும். உங்களை விட்டு தவறும் பொழுது உங்களுக்கு பெரும் சங்கடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கடியும் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் வாடுங்கள். அந்த எண்ணம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சும் புதிய மூச்சு, பழைய மூச்சு அல்ல. சில சமயங்களில் எனக்கு பெருமூச்சு வருகிறது, சில சமயங்களில் கூனி குறுகி போய்விடுகின்றோம். மூச்சு, சாதாரண மூச்சு கூட நெருக்கடிக்குள்ளாகி நாம் கூனலாக ஆகிவிடுகின்றோம். நெஞ்சம் ஒடுங்கி விடுகின்றது, மூச்சு காற்று சரியாக இல்லை, கவலை அதனை கூட பார்க்க முடியவில்லை. எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய மூச்சையை பற்றி நான் கவலைப்படவில்லை. அந்த கவலை அவ்வளவு தூரத்துக்கு நெஞ்சத்திற்கு பாரமாக ஆகிவிட்டது. என்னுடைய கவலை நீங்கி என்னுடைய பாரம் நீங்க வேண்டும். சுகமான உயிர் மூச்சு உண்டு. கவலை நீங்க வேண்டும், கவலை நீங்கட்டும் என்று இறைவன் கூறுகின்றான். இப்படி இந்த கவலை உலகத்தின் அடிப்படையை கொண்டதா, எண்ணத்தின் அடிப்படையை கொண்டதா? இந்த வானங்களிலிருந்து புதிய உயிர் மூச்சு எனக்கு இறங்க வேண்டுமா, அல்லது எப்போதும் போல் இந்த மூச்சு மட்டும்தானா? இப்போ நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஒரு மூச்சு ஒரு சுகை நாம் சுவாத்து கொண்டிருக்கின்றோம். கட்டிடத்திற்குள் எல்லோருடைய மூச்சும் கலந்திருக்கின்றது. அவ்விதமாக அல்ல, எனக்காக உயிர் மூச்சு தனி, உங்களுக்கு உயிர் மூச்சு தனி. என்னுடைய சுற்றுச்சூழலை விட்டு உங்களுக்கு உங்களுடைய சுற்றுச்சூழலில் நெருங்காது. ஒவ்வொரு மூச்சும் அது நீக்கப்பட்டு புதிய உயிர் மூச்சு பிழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. படைப்பாளனை நம்ப வேண்டும், மனித அறிவை நம்ப வேண்டாம். மனித அறிவு பொருள்களின் அடிப்படையை கொண்டது. அந்த மனித அறிவு இந்த 5 பொருள்களுக்கு கூட உதவாது. கண்ணுக்கு நல்லாயிருக்கும், தோற்று பார்க்க நல்லா இருக்காது. காதுக்கு நல்லாயிருக்கும், சுவைச்சு பார்க்க முடியாது. சுவைக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்காது. எந்த ஒன்றுமே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 5 புலன்களில் ஒரு புலனுக்கு மட்டும்தான் சுகமாக இருப்பதை போன்று தோன்றும். இந்த 5 புலன்களுக்கும் சுகம் இருக்கக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா என்று பாருங்கள். அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு உயிரோட்டம். ஆனால் என் மனம் ஒரு பொருள் அசிங்கமாக இருக்கிறது, நன்றாக இல்லை, அல்லது இந்த உணவுப் பொருள் கெட்டுவிட்டது, எனக்கோ பசி, வேறு வழி இல்லை, எப்பொழுது நான் சாப்பிடுகின்றேன் எதுவும் ஆகாது. எண்ணம் இறைவனுடைய அந்த வாக்கு நீங்கள் உண்ண வேண்டும். அந்த உணவு அவர்களுக்கு எதுவும் செய்யாது. குப்பை தொட்டியில் கொட்டுகின்றோம், நாயும் அந்த உணவை சாப்பிடுகின்றது. பசியின் வேதனையில் வறுமையில் வாழக்கூடிய அந்த ஒட்டி போன வயிறும் அதை நாடி செல்கின்றது. நாயோடு உட்கார்ந்து கொண்டு அவர்களும் சாப்பிடுகின்றார்கள், எதுவும் ஆவதில்லை. பிளாட்ஃபாரங்கள் கிடைக்கின்றார்கள், தண்ணீரை குடிக்கின்றார்கள், காலரா வருவதில்லை. கொசுக்கள் கடித்தவர்களை மொய்க்கும், அவர்களுக்கு மலேரியா வருவதில்லை, டைஃபாய்டு வருவதில்லை. காரணம், அவர்கள் மனதில் இனி அவன் ஒருவனை தவிர இல்லை என்ற எண்ணத்தை உணர்கின்றார்களோ இல்லை, தன்னை தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணுகின்றார்கள். அதற்கு இறைவன் கொடுத்த மதிப்பு இவ்வளவு. இன்னமும் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றல், அழகான வாழ்க்கை வேண்டும் என்பதை அவர் விரும்பிப்பார்களானால், அந்த நேரத்தில் இறைவன் உணவளித்தானே, பாதுகாத்தானே, அவன் அவர்களை சிகரங்களுக்கு எடுத்து சென்றிருப்பான். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு வழி இல்லை, நம்பிக்கை ஊட்டக்கூடிய மக்களும் இல்லை. பொருள் அடிப்படையிலேயே வாழ்ந்து, நான் பிச்சைக்காரன் தான், என்னை விதி இதுதான், எனக்காக விதித்தது தான் என்று எண்ணுகின்றார்கள். அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மனிதர்களை அவர்கள் நம்புகின்றார்கள். மனிதர்களும் நாளைக்கு பிச்சைக்காரர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை தான். தவிச்சை வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காது, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படப்படுகிறது. கர்நாடகாவில் தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும் கேட்டுட்ருக்காங்க. மேலேயாவது தண்ணி வேணும் கேட்கறதுக்கு அவர்களுக்கு நாதி இல்லை. நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை வானங்கள் இருக்கின்றது. அத்தியாயம் 51 வசனம் 22. உங்களுடைய உணவின் ஆதாரமும் தண்ணீரின் ஆதாரமும் உங்களுடைய காற்றின் ஆதாரமும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை, இன்னும் சிறப்பான வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் வானங்கள் இருக்கின்றன, இந்த பூமியில் கிடையாது. அவர்களுக்கும் நாளைக்கு தண்ணீர் வானங்கள் நிறுத்தப்பட்டுவிட்டால் அவர்களும் நிச்சயமாக, அந்த காவேரிக்காரர்கள் கர்நாடகக்காரர்களும் நிச்சயமாக திரும்பப்படுவார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் பூமியின் அடிப்படையை பொட்டி வாழக்கூடிய மிருக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தவிர இன்னும் மனிதன் அந்தஸ்துக்கு வரவில்லை. உங்களுடைய எண்ணம் என்ன கூறுகின்றது? வானங்களிலிருந்து என்னுடைய ஆதாரம் இறங்க வேண்டும், இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். கடவுள் யார் என்பது தெரியாது. கடந்த மகாசக்தி, உங்களுடைய அறிவாற்றல் எல்லாம் கடந்த மகாசக்தி, உங்களுடைய உதவிகளை எல்லாம் கடந்த மாபெரும் உதவி, உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் மீறிய மகாபெரும் பாதுகாப்பின் உச்சகட்ட அந்த பாதுகாப்பின் ஆற்றலை நீங்கள் அடையப் போகின்றீர்களா? மனிதர்களை நம்பி இனியும் சீரடையப் போகின்றீர்களா? வானங்களிலிருந்து உங்களுக்கு நீர் வேண்டுமா, பூமியிலிருந்து வேண்டுமா? பூமியின் நீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு விட்டால், உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதனை விளைவிக்கக்கூடியவன் யார்? உயிரோட்டத்துடன் அதனை பூமிக்கு அடியே நீரோட்டமாக நடத்துபவன் யார்? தட்டினால் அந்த நீரோட்டத்திலிருந்து ஊட்டுக்கள் பொங்கி வருமே, அப்படிப்பட்ட ஊட்டுக்களை கொண்டு வருவன் யார்? வானங்களிலிருந்து மழை பொழிந்து அந்த நீர் பூமிக்குள் போய் அது உங்களுக்கு பூமியின் தண்ணீராக இருக்கின்றதா, பூமியில் தண்ணீர் விளைகின்றதா? மழை நீர் சேகரிப்பு திட்டம், திட்டம் என்றாலே சூழ்ச்சி, சூழ்ச்சி என்பது கேடு. எல்லாம் திட்டங்களில், நம்முடைய சூழ்ச்சிகளில் நாமே சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மழை நீரை சேகரித்த பூமிக்கு தண்ணி இருக்குது, பூமியில் தண்ணி விளையாதா? ஆனால் பூமியில் எண்ணெய் மட்டும் விளையும், மேலேருந்து வராது. பூமியில் எண்ணெய் மட்டும் விளையும், தண்ணி விளையாது. எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? அறிவு என்ற ஒரு கேட்டிலிருந்து விலகுங்கள். எழுத்தறிவு, படிப்பறிவு, பிளாக் அண்ட் ஒயிட்டை பிரிண்ட் பண்ணிட்டால் அது மாபெரும் அறிவு, உடனே படிச்சுன்னது. வீணாக போன மனிதர்களுடைய இந்த ஐந்தறிவு, மிருக அறிவை கொண்டு எழுதப்பட்ட ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் படிச்சுட்டு அந்த கான்செப்டில் வாழக்கூடிய நாம சத்தியத்தை விட்டுட்டோம். படிப்பு என்பது துடைத்து போடக்கூடிய அந்த பேப்பர் அவ்வளவுதான், எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி. அந்த நாளைக்கு டிஸ்போசபிள், யூஸ் அண்ட் த்ரோ நாலேஜாக இருக்கணுமே தவிர நாளைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக அது அந்த அறிவை நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடாது. பூமியில் தண்ணீர் விளைய வேண்டும், விளையும். வானத்திலிருந்து நுழையக்கூடிய தண்ணீர், வானத்து நீர் பூமியின் மேற்பரப்பில் இருக்குமே தவிர, விளைச்சல்களுக்கு உபயோகப்படுமே தவிர பூமியின் அடியில் அதற்கு வேலை கிடையாது. கிணத்து தண்ணி வற்றி போச்சு, ஒரு மழை பெய்யுது, கிணத்து தண்ணி ரொம்பிருச்சு. பூமியின் அடியில் வரக்கூடிய தண்ணீர், மேலே போகக்கூடிய தண்ணீர், இந்த இரண்டும் வானங்களிலிருந்து இறங்கியது தான். அவ்வளவும் கடலுக்குள் செல்கின்றது, கடலை நோக்கி செல்கின்றது. பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரோடு கலக்காது, உப்பு தண்ணி வந்துட்டு இருக்குது பூமியிலேருந்து, மழை பெய்யுது, இனிப்பு தண்ணி வருது, மழை இல்லை, தண்ணி வத்துது, திருப்பி உப்பு தண்ணி வருது, கடக்கில் தண்ணி அது, அது நீரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த நீரோட்டம் கடலில் போய் கடக்கிறது. 10 நாள் தான் மழை நின்றதுக்கப்புறமா திருப்பியும் கிணறு தண்ணி கீழே அடையும். பழைய மாதிரி விளையக்கூடிய தண்ணீர், விளைந்து வந்துக்கூடிய தண்ணீர் அவ்வளோதான் நாங்கள் நிற்கும். அவ்வளவும் வடிந்துவிடும். எப்படி மேல் புறப்பில் தண்ணீர் வடிகின்றதோ பூமியின் அடியிலும் அடைந்து ஓடும் பொழுது அதுவும் வற்றிவிடும். பூமிக்குள் மழை நீரை சேகரித்து வைத்துக் கொண்டு வாழ்கின்றேன் என்று பூமியை ஒரு சம்மதியாக்கிறதீங்க. நிச்சயமாக பூமி விளையக்கூடியது, உயிரோட்டம் உள்ளது. கடற்கரைக்குள்ளே போங்க. கடல் தண்ணி உப்பு தண்ணி, கொஞ்சம் 10 அடி முன்னாடி வந்து தோண்டுங்க, அங்கே நல்ல தண்ணி. காரணம், இந்த மழை நீர் கடலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நீர் வடித்தெடுக்கப்பட்ட நீர் கடைசியாக கடலுக்கு உப்பு தண்ணி கலக்கும்போது, கலக்கிறதுக்கு முன்னாடி அது தூய்மையான இனிப்பான நீராக இருக்கிறது. கடற்கரையில் அங்கே உள்ள தண்ணி உப்பில் கிடைக்கணும். தண்ணி உள்ளுக்குள்ளே ஓடுறதுனால தானே அது வந்து இனிப்பு நீராக இருக்குது. கடல் நீருக்கு பக்கத்தில் நான் தோண்டினா கூட 10 அடி 5 அடி தூரத்தில் எனக்கு தண்ணீர் கிடைக்கிறது, சுத்தமான தண்ணி. பூமியில் தண்ணீர் விளைய வேண்டும். அந்த தண்ணீர் இனிப்பாகவும் மதுரமாகவும் இருக்க வேண்டும் விரும்புங்கள். அந்த விருப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. உலக அடிப்படையில் படைக்கப்பட்டுவிட்டவற்றில் நீங்கள் ஆசையை கொள்ளாதீர்கள். அந்த ஆசை மண்ணோடு மண்ணாக போகும். அது அழியக்கூடியது. ஒவ்வொரு படைப்பும் அழியக்கூடியது. படைக்கப்பட்ட நாளிலிருந்து அழியக்கூடியது. நாம் பிறந்த நாளிலிருந்து இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருஷமும் கவுண்ட் டவுன் டு டெத், அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் இறப்பு நெருங்கிவிட்டது என்று கொண்டாடுகின்றோம். அதுக்கு பேர் பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை, டெத் டே செலிப்ரேஷன் தெரியும் நாம் வழங்கிட்டுருக்குறோம். மனிதர்கள் பெரும்பாலும் அறிவில்லாமல் வெறும் கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுக்களிலும் தர்க்கங்களிலும் சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் இதுதான் பிடிக்கிறது. எங்கே பார்த்தாலும் டமால் அடிக்கணும், டமால் 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 அடிச்சுட்டு இருந்தால் என்ன என்னன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமே தேவையில்லை. உள்ளுக்குள் சன்னமாக ஒழிக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையினுடைய பேராற்றல் உங்களுக்காக உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உணர்வை நாம் புறக்கணிக்கின்றோம், அதை அலட்சியப்படுத்துகின்றோம், அதை காது கொடுத்து கேட்பதில்லை. ஒவ்வொருடைய மனதிலும் சுகமாக வாடுங்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. உலகத்தை நம்பாதீர்கள், உள்ளத்தை நம்புங்கள். மாபெரும் ஆற்றல் இறை சக்தி அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்காக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தோடு இருந்து உங்களுடைய தேவைகளை ஒவ்வொரு மூச்சிலும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மூச்சு உயிர் மூச்சு. எவ்வளவு கவனிக்காமல் ஊர்வலத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ ஒவ்வொரு மூச்சிலும் நாம் செத்துக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். நம்புங்கள். அதில் என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியல. நடக்கும்னு நம்புனா என்ன கஷ்டம், நடக்காது ஏன் அறிவு பெருமை, அதை எப்படி நம்புறது? அப்படியானால் காத்திருங்கள். அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும். இதுவரையில் உங்களுக்கு நீங்கள் தீமை செய்து கொண்டிருந்தீர்கள். தீமை என்ற உச்சகட்டத்துக்கு வந்தாகிவிட்டது. உலகத்தில் உள்ள எவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வானத்தை பார்க்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் வானங்களில் இருக்கின்றது. அந்த அத்தியாயத்தில் அந்த ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். 51வது அத்தியாயம் 22வது வசனம். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் வானங்களிலிருந்து பூமியில் இறங்கக்கூடியதாக இருக்கின்றதை தவிர வானங்களில் இல்லாமல் பூமியில் இல்லை. அந்த வானங்களிலிருந்து பூமி நிகழ வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்வாதாரங்கள் வேண்டுமென்றால், உள்ளத்தில் இறைவன் உங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவனிடம் தனித்து நீங்களும் தனித்து விடுங்கள். மனிதர்களிடம் உதவி தேடாதீர்கள். ஏனென்றால் அவர்களே உதவி அளிக்கப்பட்டால் தேவையில் வாழ முடியாது. அவர்கள் அறியாமலேயே உங்களைப் போன்றே அவர்களையும் மனிதன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் மன்னிப்பு பெற வேண்டி, திருந்த வேண்டி, திரும்ப வேண்டி, உணர்வு பெற வேண்டி, நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றான். உணர்வு பெறுங்கள் என்பதற்காக வேண்டி. நாமோ நம்முடைய ஆயுளை சுருக்கி கொண்டு இன்னும் தற்கொலையும் செய்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த வாழ்க்கை எனக்கு உதவவில்லை என்று, இந்த வாழ்க்கையை நான் கஷ்டப்படவில்லை என்று, விரும்பவில்லை என்று மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்புங்கள். உடல் இல்லை, மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனதிற்கு அழிவில்லை, உடலுக்கு அழிவு உண்டு. உடலை அடித்து கொண்டு இந்த உடல் இருக்கும் வரையில் தான் மனதிற்கு உங்களுக்கான விமோச்சனம் இருக்கின்றது. இந்த உடலை கொண்டு மட்டும்தான் நீங்கள் மனதை இன்னும் திருத்திக் கொள்ள முடியும். அந்த மனதிற்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணர்ப்பவன் அவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 10:31 அத்தியாயம் 10:31. உங்களுக்கு வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் முன்னொழிப்பவன் யார்? பூமியிலிருந்து முன்னொழிப்பவன் விவசாயி. அப்படியா? என்னென்ன வேண்டும் இந்த விவசாயிக்கு? தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும் என்றால் தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும், ஒளி வேண்டும், இருள் வேண்டும், கதகதப்பு வேண்டும், இன்னும் குளிர்ச்சி வேண்டும். இவையெல்லாம் இந்த விவசாயி அதற்கு அளித்து பிறகு அதன் கொட்டைகளை வெடிக்கச் செய்து முளைக்கச் செய்தானா? அதற்கு உயிரோட்டத்தை அளித்தவன் வந்தானா? எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? இவ்வளவையும் கொடுத்த இறைவனை ஒரு பொருட்டுக்கு கூட மதிக்காமல், என்னை விட ஒரு சக்தி இருக்கிறது, அவ்வளோதானே, இருக்குதா இல்லையா? நாளைக்கு நீங்கள் வாழ்வீர்களா வாழ மாட்டீங்களா தெரியாது தானே, ஆனால் வாழ விரும்புகிறீர்கள். இப்பொழுது நாளைக்கு வாழ விரும்பும் பொழுது என்னுடைய ஆதாரங்கள் காற்று வேண்டும், வானங்களிலிருந்து இறங்க வேண்டும், அவ்வளவும் பதிவாகி என்ன விரும்புகின்றீர்களோ அது பதிவாக்கப்படுகின்றது. அந்த பதிவு இறைவனிடமிருந்து செல்லுமானால் இறங்குகின்றது. நீங்கள் வானத்தை பார்த்து வா வா என்று கூப்பிட்டால் நிச்சயமாக கிடையாது. உங்களுக்காக உங்களோடு இருக்கும் இறை சக்தியை நீங்கள் நம்புகிறானால் இது நடக்கும். உங்களை அறியாமலேயே பல விஷயங்களை நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், தேடவில்லை. உங்களுடைய அறிவை கொண்டு நடக்கும். நமக்கு ஒரு விடிவு வரும், விடிவு காலம் வரும். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக காலத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இன்னும் வானங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய வாக்கு இறங்குகள் என்று. இப்பொழுது இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டால், தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான். உங்கள்கிட்ட இருப்பான், அங்கே இருக்க மாட்டான், கோயிலில் இருப்பான். அதுக்கு முன்னாடி தூணிலும் திரும்பலும் இருந்தான், அதில் பெரிய கோயிலாக இருந்திருக்கணும், மசூதியாக இருந்திருக்கணும், சர்ச்சாக இருந்திருக்கணும். உங்களுடைய மனம் சொல்கின்றது, இங்கு இல்லை அவன். அவனை பற்றி அறிவித்த அந்த இறை உணர்விலிருந்து வெளிப்பட்டு வெளியேறி கோயில் மசூதி சர்ச் அங்கு பூசாரிகள் காத்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நீங்கள் அல்ல. வெளியில் நில்லுங்கள். எங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தொடர்பு, நீங்கள் வெளியில் நில்லுங்கள், அவ்வளோதான். இப்பொழுது நான் போய் பூசாரியை கும்பிட்டு வரேன்னா, சாமியை கும்பிட்டு வரேன்னா, அல்லாஹ் கும்பிட்டு வரேன்னா, ஜீசஸ் கும்பிட்டு வரேன்னா, எத்தனையும் கிடையாது. பேயை கும்பிட்டு வரீங்க. உள்ளத்தில் நீங்கள் திரும்புங்கள், அங்கு இறை சக்தி இருக்கின்றது. நீங்கள் விரும்புவது உங்களுடைய உள்ளத்தில், அந்த விருப்பத்தை அமைத்தவன் இறைவன். அந்த இறை சக்தி தான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறதே தவிர கடந்த மகாசக்தியாக இருக்கிறது. முடிந்தால் அடுத்த நிமிடம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த நாளில் இந்த வேலையை நான் செய்வேன் என்று ஒரு காரியம் செய்து காட்டுங்கள். இந்த ஒரு நாளில் அவனுடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் ஒரே ஒரு காரியம் இன்று ஒரு நாள் பொழுதில் சாதாரணமாக செஞ்சு காட்டு. மோஷன் போயிட்டு வர்றேன், முழுமையாக வர முடியுமா? திருப்தியோடு வர முடியுமா? உறுதி சொல்ல முடியுமா? உங்களால் முடியாது, ஆனால் விரும்ப முடியும். தூக்கம் வேண்டும், சுகமாக தூங்க வேண்டும், படுக்கைக்கு போயிடலாம், புரண்டு புரண்டு படுக்கலாம், தூக்கம் வருமா? அந்த தூங்கின பிறகு மறுநாள் காலை எடுத்திருக்கும் பொழுது அந்த உற்சாகம் கிடைக்குமா? புத்துயிரும் புதுத்தெளியும் புது தெம்பும் கிடைக்குமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உங்களால் இந்த ரெண்டு மில்லான வாழ்க்கையா உங்களுக்கு? போய் சாப்பிட போகிறீங்க, பசியோட போகிறீங்களா? சாப்பிட்டா திருப்தியோடு சாப்பிட முடியுமா? உங்கள் விருப்பத்துக்கும் நாக்குக்கும் உங்கள் ருசிக்கும் உங்கள் வயிற்றின் பொருத்தத்திற்கும் சாப்பிட முடியுமா? உங்களால் ஒன்று வயிறு நிரம்பி வயிறு உபசமாகி ஏன்டா சாப்பிட்டோன்னு, அல்லது பசியே இல்லை விதியேன்னு சாப்பிட்டுட்டு வருவீங்க? ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக நீங்கள் எதனை வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய அறிவை கொண்டு உங்களால் பரிபூர்ணமாக திருப்தியாக நிறைவேற்றிக்கொள்ள முடியுமா? திருப்தி என்பதை மனம் சார்ந்தது தான். உங்கள் உணவை சாப்பிடும் காரணமாக வயிறு சம்மந்தமானதல்ல, திருப்தி என்பது மனம் சார்ந்தது. மனதிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அங்கு திருப்தி ஏற்பட வேண்டும். இறைவன் அந்த பொருத்தத்தை கொடுப்பான். மனதில் ஒரு பெரும் கவலை தீண்டிவிட்டது, சாப்பிட முடியுமா? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பசியோடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு துக்கமான செய்தி, ஒரு செகண்டை வறண்டு போயிருமே தொண்டையெல்லாம் விக்கிக்கிறோம், சாப்பிடக்கூடாது. எப்படி தீர்மானிக்கிறீர்கள்? உங்களுடைய கதவை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று எப்படி தீர்மானிக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த மூளை என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். அதை கொண்டு வாழப்போகின்றீர்களா அல்லது இறைவனுடைய ஆற்றலை கொண்டு வாழப்போகின்றீர்களா என்பது. நன்றியோடு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த துடைத்து போடக்கூடிய இந்த அறிவை, டிஸ்போசபிள் நாலேஜ், மூளையை இன்றைக்கு உபயோகப்படுத்துங்க. நாளைக்கு இந்த அறிவு கூடாது, நல்லறிவு வேண்டும். இங்கிருந்து பிறக்க வேண்டும். நம்பிக்கை என்னுடைய மூளையை இயக்க வேண்டும். என் மனம் என் மூளையை இயக்குகின்றது என்பதை அறிய வேண்டும். மூளை தானே இயங்காது எண்ணம் இல்லாமல். அந்த மனதில் நீங்கள் இருக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் வானங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்கள் மீது இறங்க ஆரம்பிக்கின்றது. கூரையை பீத்து கொண்டு வருமா என்று கேட்கின்றீர்கள். ஆ, வானத்திலிருந்து இறங்கக்கூடியது கூரையை பீத்து கொண்டு வருவதை போன்றுதான். நம் வாழ்க்கையினுடைய வார்த்தைகளும் விதமாக அமைந்திருக்கின்றன. இறைவன் கற்பிக்கக்கூடிய ஞானமிக்க வார்த்தைகளும் உண்டு. கூரையை பிச்சுட்டு வருமானு கேட்குறாங்க இல்லையா? ஆமாம், மேலேந்து வர்றது கூரையை பிச்சுட்டு வர்றதானே. கூரை மேலே விழுந்து அதை உடச்சிக்கிட்டு வரணும் தான் அர்த்தம், அதுக்கு பேர் இல்லை. வானங்கள் இருந்தால் இறங்கும் கேட்குறாங்க. ஆ, வானங்கள் இல்லாமல் பூமியில் இல்லை. இப்பொழுது நம்புகின்றோம். அத்தியாயம் 10:31. வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு வாழ்வளிப்பவன் யார்? உணவூட்டுபவன் என்பது வாழ்வளிப்பவன், உயிரூட்டுபவன் என்பது உள்ளத்திற்கு அழகான விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி அதற்கு ஏற்ப அதற்கு மேலாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி கொண்டு வருகின்றானே. குளிர்ச்சியையும் சாரலையும் தூரலையும் பெருமழையையும் இடியையும் மின்னலையும் எதிர்பார்க்காத போது 0% சான்ஸ் ஆஃப் ரெயின் இருக்கும்பொழுது கொண்டு வந்தது யார்? அடைமழையை கொண்டு வந்தது யார்? 1 செகண்டில் வெள்ளக்காடாக்குனது யார்? இப்போ 1 செகண்டில் இந்த வெள்ளக்காடாக்கும்பொழுது கர்நாடகத்தை நினைக்க முடியுமா? தயவுசெய்து மற்றவர்களே, நீங்கள் என்ன வேண்டாம், உங்களுக்காக மழை பெய்யும். அரசியல்வாதிகளுக்காக காரியத்தினை வராது. உங்களுடைய இறைவனை நம்புங்கள், விரும்புங்கள். எல்லோரும் கடவுள் நம்புகிறோம், கடவுள் நம்புகிறோம். கடவுளை நம்பியிருந்தால் எதிரி வராது. கடவுள் உங்களை உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் வானத்தில் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், சகலில் இருப்பார், விளக்கமாக இருப்பார், என்கிட்ட மட்டும் இருக்க மாட்டார். எதற்கு கடவுள் உங்களுக்கு? உங்களுக்கு மட்டும்தான் இறைவன், மற்றவைகளுக்கு இறைவன் கிடையாது. அவை அவ்வளோ உங்களுக்காக அடிமையாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் விரும்பினால் இருக்க வேண்டும், விரும்பவில்லை என்றால் தூர விலக வேண்டும். இங்கே நீங்கள் இப்போ விரும்பிக்கிட்டு இங்கே பாம்பையும் தேலையும் கண்டிப்பாக உருவாக்கும். ஒரு நாள் பாம்பை காப்பாற்றணும், புளியை காப்பாற்றணும், கரடியை காப்பாற்றணும், சிறுத்தையை காப்பாற்றணும். என் பிள்ளைங்களெல்லாம் சிறுத்தைக்கு உணவாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. நாயெல்லாம் என் பிள்ளைங்களை கடிக்கலாம், கொதரில் நான் நாயை தரக்கூடாது. நான் நாய சமுதாயமாக மனித சமுதாயமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. நீங்கள் விரும்புகின்றீர்கள், அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அது உருவாகி கொண்டிருக்கின்றது. விரும்புங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரும்புங்கள், உங்களுடைய தேவைகளுக்கு அவை உபயோகப்படுத்துங்கள். அவ்வாறு இல்லை என்றால் உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். உங்களுடைய விரோதிகளை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, விஷங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, விஷ ஜந்துக்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, அறிவற்ற மிருகங்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. மனிதனை நீங்கள் விரும்புங்கள். படைத்த படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பு மனிதன். மனிதன் இயற்கையை பார்க்கின்றான், அழகாக இருக்கின்றது. இந்த இயற்கையை படைத்த படைப்பை காட்டிலும் மனிதனுடைய படைப்பு உயர்ந்தது. எப்பொழுது அடுத்த மனிதனை நீங்கள் சிநேகிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் இயற்கை உங்களுக்கு ஏதுவாகும். அதுவரையில் இல்லை. அவர் ஹிந்து எனக்கு பிடிக்காது, அவர் முஸ்லீம் எனக்கு பிடிக்காது, இவர் ஒரு தீவிரவாதி, அவர் ஒரு கள்ள பையர், இவன் திருட்டு பைய, கொள்ளக்கார பைய. மனுஷன் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக தான் மனுஷன் கிடையாது. காரணம் வந்து இந்த பூமி வடிப்படையை ஒட்டிய மூளையை கொண்டு 5 புலன்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தின் புலனை விட்டுவிட்டோம், அங்கு இறை சக்தியை நாம் மறந்துவிட்டோம். வானங்களிலிருந்து பாக்கியங்கள் இறங்கி நாள் தீவிர நாம் மனிதனாக வாழ முடியாது. பூமியில் உள்ளவற்றில் மேய்ந்து கொண்டிருக்கும் வரையில் நாம் மிருகங்களாக தீவிர வாழ முடியும், தீவிர மனிதர்களாக வாழ முடியாது. பூமியில் வர தண்ணியை பார்க்காதீங்க. வானத்தை முடியக்கூடிய மழைக்காக நீங்கள் உங்களை பாவங்களுக்கு மன்னித்து எழுங்கள். எங்கள் இறைவனை எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை, உயிரோட்டமுள்ள பிரதேசமாக இந்த தமிழ்நாட்டை அமைப்பாயாக. ஏன் கர்நாடகா பற்றி கேட்கல? அவங்க கேட்கட்டும், அவங்க விருப்பம் இருந்தா. உங்களுக்காக நீங்கள் கர்நாடகா தமிழ் கொடுங்க, தண்ணி கொடுங்க ஜாஸ்தியாக வரும்போது. ஒரு அணையை கட்டுங்க, உங்களுக்கும் கர்நாடகா கடையில் ஒரு அணையை கட்டுங்க. அந்த அணை எதுக்காக நமக்கு தெரியும். இன்றைக்கி தண்ணி தரலன்னு சொன்னால் இந்த அணையை திறக்க மாட்டேன், வெள்ளத்தில் மூழ்கினாலும் திறக்க மாட்டேன். ஒரு எண்ணம் போதும். தண்ணி திறந்துடும், திறந்துட மாட்டாங்களா? இன்றைக்கி தான் காஞ்சிருக்கிறோம், அவனுக்கு தண்ணி பத்தலன்னு சொன்னேன். நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, நீ வாழும் நினைக்கிறேன். ஆனால் ஒரே இந்தியா ஒரே பூமின்னு சொல்லுவேன். ஏன் ஒரே மனிதன் சொன்னால் என்ன? மனித உணர்வு எங்கே போச்சு? இந்தியாவில் இருக்கிற மனுஷன் வேறு, அமெரிக்காவில் இருக்கிற மனுஷன் வேறையா? மனித உணவு, மனித இனம், மனித உள்ளம் ஒன்று தானே. மனிதனை மனிதனாக மதிக்கன்னு சொன்னால் இந்த மனுஷனாக மிருகமாக மிருகங்களுக்கு தண்ணி தேவையில்லை. ஒரே ஒரு அணையை கட்டுங்க போ. அந்த அணை திறக்கப்படாது, எவ்வளவு வெள்ளம் பண்ணாலும் திறக்கப்படாது. தண்ணி தந்தால் திறக்கும், அவ்வளோதான். முடிஞ்சு கட்ட வேண்டாம், பணம் தொழில் வச்சாலும் போதும், தண்ணி வந்துட்டுருக்கோம். பயம், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் வழிகாட்டுகின்றான். நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு, இந்த பூமியின் அடிப்படையை ஒட்டி மேய்பவர்களுக்கு, மிருகங்களுக்கு இறைவன் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும்தான் என்பதை அறியுங்கள். ஆகவே மனிதனாக வாழும்பொழுது நமக்கு இந்த வழி இருக்கின்றது. கேரள பாட்டில் ஒரு அணையை தோண்டி விடுங்க, இங்கே ஒரு காவிரிக்கு தோண்டி விடுங்க, கிருஷ்ணா அணையை தோண்டி விடுங்க, மூணு வந்துகிட்டு இருக்கும். ஒரு பேச்சும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனை இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் வானத்தை நோக்க வேண்டாம், பூமியில் அடைய வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். மனிதனாக இருந்தால் அங்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. மகாசக்தியானது உங்களுடைய உள்ளத்தில் அவனுடைய ஆற்றலாக பெரும் வாக்காக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை யார் இறை சக்தி என்று எண்ணுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். யார் பள்ளிவாசல்களுக்குள்ளும் மசூதிகளுக்குள்ளும் சர்ச்சுகளுக்குள்ளும் தேவாலயங்கள் என்று தங்களாக கற்பனை பண்ணிக்கொண்டு அங்கு இறைவன் இருக்கிறான் என்று கூறுகின்றார்களோ நாம் வழி தவறிவிட்டோம். உள்ளத்திலிருந்து வழி மாறிவிட்டோம். உள்ளத்தின் வழியை விட்டுவிட்டு உருவங்களின் வழியில் போய்விட்டோம். இனி இந்த ஐந்து புலன்களுக்கு மட்டும்தான் அது விளங்குமே தவிர உள்ளத்திற்கு விளங்காது. உள்ளத்தில் இருக்கும் பொழுது இந்த ஐந்து புலன்களும் விளங்கும். உள்ளத்தின் அடிப்படையில் வானங்களும் பூமியும் உங்களுக்காக அடிமைப்படும். எதை நீங்கள் விரும்புகின்றீர்கள்? தண்ணீர் வற்றிவிட்டது, அங்கும் தண்ணீர் இல்லை, எங்கு திரும்புவோம்? வானத்தின் பக்கம். இறைவன் கூறுகின்றான், வானத்தின் பக்கம் திரும்பாதீர்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம், நீங்கள் விரும்பக்கூடிய இந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. உள்ளத்தில் நீங்கள் வாழுங்கள். நாம் உள்ளத்தில் வாழாத வரையில் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வின் ஆதாரங்கள் இல்லை. நமக்கு வாக்களிக்கப்பட்டு விரும்புகின்றவே அந்த விருப்பங்கள் அவ்வளவும் இல்லை. கேட்காதீர்கள், ஆசைப்படாதீர்கள், விரும்புங்கள். கேட்க வேண்டாம், நீ தண்ணி கொண்டு கேட்க வேண்டாம், அங்கேயும் தண்ணி கத்தி போகும். மழை வந்து எல்லாருக்குமே விரும்புவீங்களே, அந்த விருப்பத்தை எப்பொழுது மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நோய் நொடி வந்துவிட்டது, ஊர் உலகத்தில் கேட்கின்றீர்கள், எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று இல்லை என்று ஆகிவிட்டது. வானத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள், எங்குமே இல்லை, என்ன செய்வது? உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கு இருக்கின்றது. விரும்புங்கள், கேட்காதீர்கள். தண்ணீரை விரும்ப முடியும், வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி விரும்ப முடியும், கேட்க முடியாது, தான் கேட்க முடியாது, விரும்ப முடியும். சுகத்தை மனிதர்கள் கேட்கின்றீர்கள், கிடையாது. வானத்தின் பக்கம் திரும்புகின்றது, தாய் என்று கேட்க முடியாது, விரும்புகின்றேன் நாளைக்கு வேண்டும் என்று. நல்ல வாழ்க்கை வேண்டும், மற்றவர்கள் கேட்க முடியாது, விரும்புங்கள். கேட்பது வேண்டாம், விரும்புங்கள். அந்த விருப்பம் உங்களுடைய பிரார்த்தனையாக அமையும். மனிதர்களிடம் பணம் கேட்கின்றீர்கள், என்னைக்கு நம்ம காசு வாங்குகிறோமோ வட்டிக்கு அந்த நாளில் நரக வாழ்க்கை, நரகம் அவ்வளோதான். கேட்பதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நரக வாழ்க்கை. உள்ளத்தில் நீங்கள் விரும்பக்கூடியது பூஞ்சோலைகளில் வாழக்கூடிய அந்த சோலைவன வாழ்க்கை. எது வேண்டும்? சோலைவனங்கள் உங்களுக்காக உருவாக்கப்படும். காடுகள் அடிக்கப்படும், சோலைவனங்கள் உருவாக்கப்படும். காட்டுப்பகுதிகள் நீங்கி பூங்காவனங்கள் உங்களுக்காக, எங்கு சென்றாலும் பூங்காவனங்களும் பூஞ்சோலைகளும். வனச்சோலைகள் கிடையாது. வேண்டுமா வேண்டாமா? காட்டு மிருகங்களோடு வாழ வேண்டுமா, மனித இனத்தோடு வாழ வேண்டுமா, எது வேண்டும்? விரும்புங்கள். காட்டு மிருகங்கள் வேண்டாம் என்று விரும்புங்கள். ஊர் உலகம் விரும்பும். கரடி வேணும், புலி வேண்டும், நாய் வேண்டும், ஓநாய் வேணும், நரி வேணும், மனுஷன் கண்டிப்பாக வேண்டாம் சொல்லுவோம். இந்த மனிதர்களையே பின்பற்றுவீர்கள். குரங்கள் உங்களுடைய உள்ளத்து குரங்கள். மனிதனம்தான் சிறப்பானது. இயற்கையை விட மிக உன்னதமானது மனித உணம். நான் ஒன்றை விரும்புகின்றேன், அகிலங்களின் அடக்கம் அது கிடையாது. நீங்கள் ஒன்றை விரும்புகின்றீர்கள், அதில் அகிலங்களின் அடக்கம் கிடையாது. புதிய அகிலங்களை உருவாக்கக்கூடியது. நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். எப்படிப்பட்ட சோலைவனங்கள், எப்படி விதமான சோலைவனங்கள், அவரவருடைய உள்ளங்களுக்காக இறைவன் இருந்து இறங்கும் பொழுது அது ஒரு தனி மனிதருக்காக அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக. அவர்களை சார்ந்து வாழக்கூடிய, அவங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒளியின் மீது சுற்றி வாழக்கூடிய அவ்வளோ பேருக்கும் அந்த ஒளி எங்கெல்லாம் வீசுகின்றதோ அவ்வளோ பேருக்கும் அந்த பாக்கியங்கள் உண்டு. இறைவனிடமிருந்து நான் மழையை கேட்கின்றேன், என் தலையின் மீது மட்டுமே மழை விடும், இல்லை பரவலாக. ஒரு புண்ணியவான் இருக்கட்டும், நாடு செழிக்கும். இது உலகத்தினுடைய அடிப்படை, உலக வாழ்க்கையின் அடிப்படை. இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய வாக்கு, அது தத்துவம் என்று கூறுவார்கள் அவ்வாறுள்ள சத்திய வாக்கு. யாரோ சில புண்ணியவான் இருப்பதன் காரணமாக மழை வருகின்றது உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வேண்டி. நம்புங்கள். நம்பிக்கைக்கப்பால் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒன்றும் வானத்தில் இல்லை. நீங்கள் இறுதியாக திரும்பக்கூடியது வானங்களில் தான். கடவுளே என்று அங்கே கடவுள் இல்லை, கடவுளுடைய வாக்கு எங்கே இருக்கின்றது அதை நம்புங்கள். கடவுளுடைய வாக்குக்கு நிகரான ஒரு தெய்வ சக்தி கிடையாது. உங்களுடைய உள்ளம் பெரும் கோவில் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். எவ்வளோ பெரிய கோயில் மசூதி சர்ச் கட்டிருந்தாலும் சரி, அது வெறும் அலங்காரம். கடவுள் பயிற்று கடவுள் தோற்றுக்கூடிய விளைவிக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய இயற்கை அலங்காரங்களை விடவா உங்களுடைய கட்டிடங்கள் அலங்காரம் பெருசு. வேலைப்பாடுகளை பார்க்கின்றேன், தாஜ்மஹாலை பார்க்கின்றேன், எவ்வளோ அழகான வேலைப்பாடு. அது ஜடம், மாறாது, தேயும், அழியும், ஒவ்வொன்றும் அழியும். இயற்கை ஒவ்வொரு படைப்பு திடீரென்று அந்த குளிர்காலத்தில் அவ்வளவு இலை முதிர்ந்து விட்டது, புதிய இலைகள் துளிர்கின்றன, மொட்டை மரமாக ஆகிவிட்ட பிறகு எவ்வளவு அழகு. படைப்பவன் யார்? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செல்கள் தோள்கள் செத்து கொண்டிருக்கின்றன, புதிய படைப்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. பார்க்கின்றீர்களா? இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உணர்வு. அந்த உணர்வை மட்டும் நான் ஏன் தவறவிட்டேன்? செல்வச் செழிப்போடு வாடுங்கள், சீரும் சிறப்புமாக வாடுங்கள். இறைவனமந்துள்ள சீர் உள்ளத்திற்குரிய அவ்வளவும் சிறப்பான அந்த மாற்றங்கள் உங்களுக்காக உருவாகும் பொழுது அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறுங்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர கதி இல்லை என்று வாழ்ந்தேனே அந்த ஒருவனுக்கு. கடவுள் என்றால் அவனை தவிர கதி இல்லை என்பதுதானே, டோட்டல் சரண்டர், சரணாகதி. அல்லாஹு என்பதனுடைய பொருள் அல் லாஹு என்ற மூன்று உச்சரிப்பு இருக்கின்றன. அல் என்று சொல்லும்பொழுது தி டிஹெச்இ என்ற பொருள், லா என்றால் இல்லை என்று பொருள், ஹூ என்றால் அவன் என்று பொருள், தி நன் பட் ஹேம் அவனைத் தவிர கதி இல்லை என்ற இந்த தூய்மையை கொண்டிருந்தால் தவிர நீயும் கதி, நீயும் கதி, நீயும் கதி, உன்னை நம்புகிறேன், உன்னை நம்புகிறேன், கல்லையும் என்ற மண்ணை நம்புகிறேன், மனுஷனை நம்புகிறேன், எல்லாத்தையும் நம்புகிறேன், கூலம் குப்பையெல்லாம் நம்புகிறேன், எதாவது கொண்டு சொல்லிட்டு கேட்குறீங்களே, நிச்சயமாக அவற்றிருந்து பாடங்கள் கிடையாது. அவன் ஒருவரிடம் கேளுங்கள், வானங்கள் இருந்து கூலங்கள் இல்லை, விளைச்சல்கள், அழகான விளைச்சல்கள், சுகமான உங்களுடைய இயற்கையினுடைய ஸ்பரிசங்களில் வாழ்வீர்கள். அவ்வளவு இயற்கையுடைய ரம்மியமும் உங்களை அரவணைத்துக் கொள்ளும், அது தழுவிச் செல்லும் மற்றவர்களுக்காகவும். மற்றவர்களுக்காக நிச்சயமாக அது உண்டு என்று இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நன்மையான வாழ்க்கை வாழும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கும் உண்டு வரவிருக்கிறது என்பதை நம்புங்கள். தூரமாக மேகத்தை பார்க்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுக்குத்தான் மழை என்றே உங்களுக்கும் வரவிருக்கின்றது. உங்களிடம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது, மேகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் மழை என்றிருக்கின்றது. பரவலாக எங்கு பார்த்தாலும் அந்த மேகக்கூட்டங்கள் பார்க்கும்போது அழகாக இருக்கின்றது. எங்கேயாவது ஒரு இடத்தில் விரிசல் விழுந்துவிட்டால் வெயில் அங்கு விடும்பொழுது நம்ம பிடிக்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய சுகங்கள் ஒன்று இருக்கும்பொழுது இந்த சுகம் எல்லோருக்கும் வேண்டுமென்று விரும்புங்கள். அவ்வளவுதான், என்றென்றும் நினைத்திருக்கக்கூடிய சுகம். ஒவ்வொருவரும் அவருடைய தேவைக்கான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான ஒவ்வொரு விஷயமும் தான் என்று வித்தியாசமான காற்றுகளாக அளிக்கின்றன. இது ஒவ்வொருவரும் விரும்பிய அழகு. ஒவ்வொன்றிலும் அழகு இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் மனித சமுதாயம் அவ்வளோ பேருக்கும், தனி மனிதன் உங்களுக்காக அல்ல. அப்படியானால் நாம் நம்முடைய மனதில் பொறாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவன் நல்லாக்கிறாங்க அந்த குணம் வந்துடக்கூடாது, அந்த ஏக்கம் வந்துடக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்தது அந்த நிகழ்வு நன்மை எனக்கும் உண்டு. ஆனால் நம்ம ரிவர்ஸ் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கனால இதுலேருந்து மனசுக்கு போகுது, அறிவுலேருந்து இப்படி தான் நடக்கும் சொல்லிட்டு அந்த கெட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது தான் பொறாமை ஏற்படுகின்றது. மற்றவனுக்கு நன்மைகள் போகக்கூடாது என்று, எனக்கு மட்டும்தான் என்று. வானங்களும் நிறுத்திக்கொள்ளும், பூமியும் மறந்து போகும், நானும் விரக்தியாகி விடுவேன், என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுகத்திலிருந்து மற்றவர்களுக்கு விரும்புங்கள். ஒருத்தன் கெட்டது நடந்தால் மட்டும் கிட்ட வந்தால் அது கெட்ட சகுனம்னு சொல்கிறீங்க, நல்லது நடந்தால் நமக்கு நல்ல சகுனம்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. பொறாமது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று புகழ்ச்சிக்குரியதல்ல, கண்டிப்பாக இதிலிருந்து மற்றவர்களுக்கும் செல்ல இருக்கின்றது. உங்களைப் போன்றே அவர்களும் சிறப்பாக வாழ்வார்கள். எல்லா புகழும் இறை ஒருவனுக்கு என்று கூறுங்கள். பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். தனக்கு இருக்கும் பொழுது ஏனென்றால் மற்றவர்களுக்கும் அதே சுகம் போய் சேர வேண்டியிருக்கின்றது. ஒரு பூவினுடைய வாசனை எவ்வளோ மெலிதாக இருந்தாலும் உங்கள் மூக்குக்களில் அவ்வளோ பேருக்கும் அதிக வாசனை. ஒரு மண் வாசனை கிளம்பும் பொழுது அவ்வளவு துல்லியமான அழகான மெல்லிதான ஒரு வாசனை, நுண்ணிய வாசனை, அவ்வளோ பேருக்கும் அதே அளவு வாசனை. உங்களுக்கு ஒரு நன்மை இறைவனிடம் இருக்கும் பொழுது அதே நன்மை அவ்வளவு பேருக்கும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் விரும்ப வேண்டும். இது யார் விரும்புகின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். இன்னும் அதிகமாக கொடுப்பதற்காக வேண்டி அவன் இறைவனுடைய அருளை பறக்குப்பார்கள். பொறாமையையும் பெருமையையும் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வாசனை நாளைக்கு அதே இன்னும் மற்றவர்களும் சென்று கொண்டிருக்கின்றது. பெருமை கொள்வதற்கு இல்லை, நான் மட்டும்தான் என்று. உலகத்தினுடைய அடிப்படையில் அந்த பெருமை உண்டு, எனக்கு அதிகம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணம் பணத்தை கூட விரும்பாது. நான் பணத்தை நம்பியிருக்க வரைக்கும், உலகத்தை பொருள் நம்பியிருக்கேன், நான் பணம் தான் நான் வாழ்கிறேன். நாளைக்கு உள்ளத்தை நம்புங்கள். நிறைவான நாளை வாழ்க்கைக்காக வேண்டி